அன்பர்களுக்கு வணக்கம். இது பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒளிபரப்பாகும் தமிழோசை. அக்டோபர் மாதம் 4 செவ்வாய்க்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவது சிவகுமார். இன்றைய நிகழ்ச்சியில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கில் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்குமாறு தான் பிறப்பித்த உத்தரவை உச்சநீதிமன்றம் நிறுத்தி வைத்துள்ளது குறித்து சட்ட விவகார செய்தியாளர் வெங்கடேசன் அளித்த பேட்டி.
2000 கன அடி வீதம் 12 நாட்கள், அதாவது 24,000 கன அடி தண்ணீர் கர்நாடக அரசு திறந்து விட வேண்டும். 18 விசாரணை வரும் வரை.
தமிழகத்தில் நடக்க வந்த உள்ளாட்சி தேர்தல்களை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது குறித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் தெரிவித்த கருத்து.
உயர்நீதிமன்றம் ஜனநாயகமற்ற இந்த நடைமுறையை உணர்ந்து கொண்டு இந்த தேர்தலுக்கு தடை விதித்திருப்பதை விடுதலை சிறுத்தைகள் வரவேற்கிறது.
ஆகியவை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் தங்கவேல் மற்றும் விஷ்ணுபிரியா.
மேற்கு ஹைதியை மேத்யூ சூறாவளி கடுமையாக தாக்கியுள்ளது. அங்கு கனமழை பெய்து கொண்டிருக்கிறது. ஆக்ரோஷமான அலைகள் ஆர்ப்பரித்துக் கொண்டிருக்கின்றன. மணிக்கு 200 கிலோமீட்டர் வேகத்திற்கு மேல் புயல் காற்று வீசிக் கொண்டிருக்கிறது. சில கடலோரப் பகுதிகள் ஏற்கனவே மூழ்கிவிட்டன என செய்திகள் வரும் நிலையில் துறைமுக நகரான லேகேயில் உள்ள தெருக்களில் 1 மீட்டர் உயரத்துக்கு மழை நீர் சூழ்ந்துள்ளது. போர் சலூட்டில் உள்ள ஒரு வீட்டில் சூறாவளி காற்று அடித்ததில் ஒருவர் பலியாகியுள்ளார். அருகில் உள்ள டொமினிக் குடியரசில் கனமழையில் வீடு இடிந்து விழுந்து 2 குழந்தைகள் பலியாகியுள்ளனர். கியூபா, பஹாமாஸ் மற்றும் அமெரிக்காவின் சில பகுதிகள் வரும் நாட்களில் புயல் தாக்குதல் எதிர்கொள்ள தயாராகி வருகின்றன.
பருவநிலை மாற்றம் குறித்த பாரிஸ் ஒப்பந்தத்திற்கு ஐரோப்பிய ஒன்றிய நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது. இதன் மூலம் அடுத்த மாதம் இந்த ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்த வழி செய்யப்பட்டுள்ளது. ஸ்ட்ராஸ்பர்கில் நடைபெற்ற வாக்கெடுப்பில் உலக அளவில் மாசு ஏற்படுத்துதலில் 55% பங்கு வகிக்கும் குறைந்தது 55 நாடுகளால் உறுதி செய்யப்பட்டுள்ளதை அடுத்து அந்த ஒப்பந்தம் 2 தொடக்க நிலைகளை கடந்துவிட்டது. ஒப்பந்தம் உறுதி செய்யப்பட்ட பத்திரங்கள் ஐநாவில் சமர்ப்பிக்கப்பட்ட 30 பிறகு அது நடைமுறைக்கு வரும்.
பிரிட்டனை பூர்வீகமாக கொண்ட 3 விஞ்ஞானிகள் இந்த ஆண்டிற்கான இயற்பியலுக்கான நோபல் பரிசை கூட்டாக வென்றுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது.
The Royal Swedish Academy of Sciences has decided to award the 2016
இயற்பியல் பிரிவில் இந்த ஆண்டிற்கான நோபல் பரிசை வென்ற டேவிட் டவுலர், டங்கன் ஹோல்டன் மற்றும் மைக்கேல் காஸ்லிஸ் ஆகியோர் அமெரிக்காவில் உள்ள பல்கலைக்கழகங்களில் பணிபுரிகின்றனர். பொருட்களின் பண்புகள் குறித்த புரிதலுக்கு இம்விஞ்ஞானிகள் செய்த பங்களிப்பிற்காக நோபல் பரிசு வழங்கப்பட்டது என்று நோபல் பரிசு குழு கூறியது. வடிவவியல் தன்மைகளின் பல்வேறு கட்ட மாற்றங்கள் குறித்த நுட்பமான நிகழ்வுகள் குறித்த ஆராய்ச்சியாளர்களின் கண்டுபிடிப்பு அங்கீகரிக்கப்பட்டது என்று நோபல் பரிசு நடுவர் குழு கூறியது.
மரியா ஷரபோவா டென்னிஸ் விளையாட தனக்கு விதிக்கப்பட்ட 2 தடையை எதிர்த்து மேல்முறையீடு செய்திருந்த நிலையில் ஊக்கமருந்து விளையாட்டுத் துறையைச் சார்ந்த நடுவர் மன்றம் அவரின் 2 தடையை 15 குறைத்துள்ளது. இதன் மூலம் 5 கிராண்ட்ஸ்லாம் பட்டம் வென்ற மரியா ஷரபோவா ஏப்ரல் மாதம் நடைபெறவிருக்கும் பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் போட்டியில் பங்கு கொள்வது சாத்தியமாகியுள்ளது. ஜனவரி மாதம் நடந்த ஊக்கமருந்து சோதனையில் மெல்டோனியம் என்னும் ஊக்கமருந்தை ஷரபோவா பயன்படுத்தியது உறுதி செய்யப்பட்டது.
சர்வதேச அளவில் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டு சுமார் 10 ஆன பிறகும் பொருளாதார மீட்பு நடவடிக்கைகள் தொடர்ந்து பலவீனமாகவே இருப்பதாக சர்வதேச செலாவணி நிதியம் IMF எச்சரித்துள்ளது. உலக பொருளாதாரம் இந்த ஆண்டு 3.1%, அடுத்த ஆண்டு சற்று கூடுதலாகவும் அதிகரிக்கும் என IMF கணித்துள்ளது.
ஜெர்மனியைச் சேர்ந்த அரச வழக்கறிஞர்கள், தொலைக்காட்சி தொகுப்பாளர் மற்றும் நகைச்சுவை படைப்பாளருமான ஜான் பொஹெர்மான் துருக்கி அதிபருக்கு எதிராக அவதூறு பரப்பியதாக குற்றம் சாட்டப்பட்ட வழக்கு விசாரணையை கைவிட்டுள்ளனர். அவர் கிரிமினல் குற்றம் புரிந்ததற்கான போதிய ஆதாரங்கள் இல்லை என அவர்கள் தெரிவித்துள்ளனர். தொலைக்காட்சியில் தனக்கு எதிரான ஆபாச கவிதையொன்றை வாசித்த பொஹெர்மான் அயல்நாட்டு தலைவர்களை அவமதிப்பதற்கு எதிரான சட்டத்தை மீறிவிட்டதாக துருக்கி அதிபர் எர்துவான் குற்றம் சாட்டியுள்ளார்.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். இனி செய்தி அரங்கில் முதலில் இந்திய கண்ணோட்டம். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்குமாறு தான் பிறப்பித்த முந்தைய உத்தரவை உச்சநீதிமன்றம் நிறுத்தி வைத்துள்ளது. இது குறித்து சட்ட விவகார செய்தியாளர் வெங்கடேசனிடம் கேட்டார் தங்கவேல்.
அட்டார்னி ஜெனரல் கூறுவதில் ஓரளவு நியாயம் இருக்கிறது. ஆனால் இந்த வழக்கில் இந்த உத்தரவை நாங்கள் திரும்ப பெறவில்லை, நிறுத்தி வைக்கிறோம் என்று இந்த உத்தரவில் அவர்கள் கூறினார்.
நிறுத்தி வைப்பதாக கூறும் நிலையில் இந்த உத்தரவு மீண்டும் அமல்படுத்தப்படுவதற்கான வாய்ப்புகள், சாத்திய கூறுகள் சட்ட ரீதியாக இருக்கிறதா?
சட்ட ரீதியாக இருக்கிறது. அதற்கு அட்டார்னி ஜெனரல் அவர்கள், இறுதி தீர்ப்பு வரும் வரை நீங்கள் பொறுத்திருக்க வேண்டும். ஓரளவு இறுதி தீர்ப்பு வரும் பொழுது காவேரி மேலாண்மை வாரியம் நியமனம் செய்யப்பட வேண்டும் என்று அந்த 3 நீதிபதிகள் கருதினால் ஒருவேளை இந்த காவேரி நடுமன்ற தீர்ப்பு உறுதி செய்யப்படுமையானால் அப்பொழுதுதான் இந்த காவேரி நீர் மேலாண்மை வாரியம் நியமனம் தொடர்பாக மத்திய அரசு தனது நிலைப்பாட்டை எடுக்க முடியும். இப்பொழுது அந்த பிரச்சனை எழவில்லை. எனவே அதற்கு பதிலாக ஒரு தொழில்நுட்ப குழு அதை இந்த சம்பந்தப்பட்ட காவேரி டெல்டா பகுதிகளில் அவர்களுக்கு அனுப்பித்து உண்மை நிலையை கண்டறிய அவர்களிடமிருந்து ஒரு அறிக்கை பெறலாம் என்று கூறினார். இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் ஒரு தொழில்நுட்ப குழுவை மத்திய அரசு ஏற்கனவே அந்த தொழில்நுட்ப குழு இருக்கிறது அதற்காக கூடுதல் உறுப்பினர்கள் பொறியாளர்களை நியமனம் செய்து அவர்கள் உடனடியாக பார்வையிட வேண்டும். பார்வையிட்டு உச்ச நீதிமன்றத்திற்கு அக்டோபர் மாதம் 17ஆம் தேதிக்குள் அறிக்கை அளிக்க வேண்டும் என்று தங்கள் உத்தரவில் கூறியுள்ளனர்.
இப்போ கர்நாடகம் ஏற்கனவே வந்து உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை அமல்படுத்தவில்லை. இந்த நிலையில் வந்து உச்சநீதிமன்றம் இன்று அது தொடர்பாக என்ன உத்தரவு பிறப்பித்திருக்கிறது?
நிபுணர் குழு அறிக்கை வரும் வரை தமிழகத்திற்கு 22 டிஎம்சி அக்டோபர் மாதம் திறந்துவிட வேண்டும் என்று தமிழக சார்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டது. அப்பொழுது நீதிபதிகள் நரிமானிடம் 22 டிஎம்சி தர வேண்டும் என்று தமிழக அரசின் சார்பில் கோரிக்கை விடப்படுகிறது, உங்களால் எவ்வளவு அளிக்க முடியும் என்று கூறினார். ஆனால் நரிமான், இது சம்பந்தமாக நான் என்ற உறுதிமொழியும் அளிக்கப் போவதில்லை, இந்த கர்நாடக அட்வொகேட் ஜெனரல் இது சம்பந்தமாக கர்நாடக அரசினிடம் இருந்து கருத்தை பெற்று மீண்டும் கூறுவார் என்று தெரிவித்தார். இதனை அடுத்து அதற்குள் அட்வொகேட் ஜெனரல் கர்நாடக அரசிடமிருந்து தகவல்களை பெற்று 10 நாட்கள் 1500 கன அடி 7ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதி வரை திறந்து விடுவதாக உறுதியளித்தார். ஆனால் நீதிபதிகள் அந்த உத்தரவை சற்றே மாற்றி 2000 கன அடி வீதம் 12 நாட்கள் அதாவது 24,000 கன அடி தண்ணீர் கர்நாடக அரசு திறந்துவிட வேண்டும், 18ஆம் தேதி விசாரணை வரும் வரை. அப்பொழுது அந்த நிபுணர் குழுவின் அறிக்கையை அடுத்து மீண்டும் எத்தகைய உத்தரவு பிறப்பிக்க முடியும் என்று அப்பொழுது முடிவு சொல்லுவோம். தற்பொழுது இந்த அறிக்கை கிடைக்கப்பட்டவுடன்தான் மற்ற உத்தரவுகள் பிறப்பிக்க முடியும் என்று நீதிபதிகள் தெரிவித்தனர்.
சட்ட விவகார செய்தியாளர் வெங்கடேசன் அளித்த பேட்டி அது. உடல்நலக் குறைவால் சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உடல்நிலை தொடர்ந்து மேம்பட்டு வருவதாக மருத்துவமனை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. இது குறித்த செய்திகளை வழங்குகிறார் நமது சென்னை செய்தியாளர் முரளிதரன்.
உடல்நலக்குறைவின் காரணமாக சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உடல்நிலை தொடர்ந்து மேம்பட்டு வருவதாக அந்த மருத்துவமனை இன்று மாலையில் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. முதல்வரின் உடல்நலம் குறித்து மருத்துவமனை நேற்று வெளியிட்ட செய்திக்குறிப்பில் அவருடைய நோய் தொற்றுக்கு பொருத்தமான ஆன்டிபயாட்டிக் மருந்துகள் அளிக்கப்பட்டு வருவதாகவும் மூச்சுவிட உதவும் கருவிகள் பொருத்தப்பட்டிருப்பதாகவும் கூறப்பட்டிருந்தது. அந்த மருத்துவமனை இன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் முதலமைச்சரின் உடல்நலத்தை மருத்துவர்கள் குழு தீவிரமாக கண்காணித்து வருவதாகவும் முன்பு அறிவிக்கப்பட்ட சிகிச்சை தொடர்ந்து அளிக்கப்பட்டு வருவதாகவும் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் முதலமைச்சர் தொடர்ந்து தங்கியிருக்கும்படி அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உடல்நிலை குறித்து அதிகாரப்பூர்வமான தகவலை அளிக்கும்படி சென்னை உயர்நீதிமன்றம் கூறியுள்ளது. சமூக ஆர்வலர் டிராபிக் ராமசாமி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் முதல்வர் ஜெயலலிதாவின் உடல்நிலை குறித்து வதந்திகள் பரவி வரும் நிலையில் அவரது உடல்நலம் குறித்து உண்மையான நிலவரத்தை வெளியிடவும் அவர் குணமடைந்து வரும் வரை தற்காலிக முதலமைச்சர் ஒருவரை நியமிக்கவும் உத்தரவிட வேண்டும் என்று கோரியிருந்தார். இதனை அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என டிராபிக் ராமசாமி குறிப்பிட்டிருந்தார். அந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் வழக்கு விசாரணைக்கு பட்டியலிடப்படவில்லை. இதையடுத்து நீதிபதிகள் சுந்தரேஷ், ஆர் மகாதேவன் அடங்கிய அமர்வு முன்பாக இந்த மனுவை விசாரிக்க வேண்டும் என டிராபிக் ராமசாமி கோரினார். இதற்கு பதிலளித்த அரசு தரப்பு வழக்கறிஞர், முதல்வரின் உடல்நலம் குறித்த செய்திகளை தெரிவிக்க கோரக்கூடாது, அது தனிநபர் சம்பந்தப்பட்ட விவகாரம் என்று தெரிவித்தார். மேலும் அப்பல்லோ மருத்துவமனை முதலமைச்சரின் உடல்நலம் குறித்த தகவல்களை வெளியிட்டு வருவதாகவும் தெரிவித்தார். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள், ஜெயலலிதா அரசு பதவி வகிப்பதால் அவரது உடல்நிலை குறித்து அதிகாரப்பூர்வமாக தகவல் தெரிவிப்பதில் தவறில்லை என்று கூறியதோடு அவரது உடல்நலம் குறித்து அக்டோபர் 6ஆம் தேதிக்குள் அரசிடம் கேட்டு தெரிவிக்க வேண்டும் என்று கூறி வழக்கை அன்றைய தினத்திற்கு ஒத்திவைத்துள்ளனர்.
முரளிதரன் வழங்கிய குறிப்பது, இம்மாதம் 17 மற்றும் 19 ஆகிய தேதிகளில் தமிழகத்தில் நடக்க வந்த உள்ளாட்சி தேர்தல்களை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது குறித்த செய்திகளை வழங்குவது மீண்டும் முரளிதரன்.
தமிழகத்தில் அக்டோபர் மாதம் நடக்கவிருந்த உள்ளாட்சி தேர்தல்களை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல் அக்டோபர் 17, 19 ஆகிய தேதிகளில் நடக்கவிருக்கிறது. இந்த நிலையில் பழங்குடியினருக்கு போதுமான இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்படவில்லை என்றும் இது தொடர்பான அரசாணைகள் அரசால் வெளியிடப்பட்டு பல நாட்களுக்கு பிறகே பொதுமக்களின் பார்வைக்கு வந்ததால் பிற அரசியல் கட்சிகளால் தேர்தலுக்கு தயாராக முடியாத சூழல் ஏற்பட்டது என்றும் இதனால் இந்த அரசாணைகளை ரத்து செய்ய வேண்டும் என்றும் திமுகவின் சார்பில் RS பாரதி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றை தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கில் இன்று தீர்ப்பளித்த நீதிபதி கிருபாகரன், இந்த உள்ளாட்சி தேர்தல் தொடர்பாக வெளியிடப்பட்ட 3 அரசாணைகளும் ரத்து செய்யப்படுவதாகவும், டிசம்பர் 31 புதிய அறிவிப்பை வெளியிட்டு தேர்தலை நடத்தி முடிக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார். தமிழகத்தில் தற்போது உள்ள உள்ளாட்சி அமைப்புகளின் பதவிக்காலம் அக்டோபர் 24 முடிவடைவதால் அதற்கு பிறகு தனி அதிகாரிகள் உள்ளாட்சி நிர்வாகத்தை கவனிக்க வேண்டும் என்றும் நீதிபதி தனது உத்தரவில் தெரிவித்துள்ளார். முன்னதாக தமிழக உள்ளாட்சி தேர்தல் அறிவிப்பு வெளிவந்த அன்றே வேட்புமனு தாக்கல் துவக்கப்பட்டதற்கு தமிழக அரசியல் கட்சிகள் கண்டனம் தெரிவித்திருந்தன. இந்த நிலையில் உயர்நீதிமன்றத்தின் இந்த உத்தரவை திமுக, காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட கட்சிகள் வரவேற்றுள்ளன. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன்,
எதிர்கட்சியினருக்கு கால அவகாசம் இல்லாமலேயே இந்த தேர்தலை நடத்துவதற்கு ஆளும் கட்சி முயற்சித்தது. ஆனால் உயர்நீதிமன்றம் ஜனநாயகமற்ற இந்த நடைமுறையை உணர்ந்து கொண்டு இந்த தேர்தலுக்கு தடை விதித்திருப்பதை விடுதலை சிறுத்தைகள் வரவேற்கிறது
என்று கூறினார். உள்ளாட்சி தேர்தல் எப்போது நடக்கும் என்பது முன்கூட்டியே தெரியும் என்பதால் எதிர்க்கட்சிகள் தயாராக இருந்திருக்க வேண்டும் என்கிறார் அதிமுகவின் செய்தி தொடர்பாளரும் முன்னாள் அமைச்சருமான வைகைச்செல்வன்.
அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களிடத்தில் வரவேற்பு பெற்றிருக்கிற காரணத்தினாலும் இந்த திமுக திட்டமிட்ட ஒரு சூழ்ச்சியை பரப்பி வந்தது. இந்த 3 அரசாணைகள் குறித்தான ஐயப்பாட்டினை தெளிவுபடுத்தி தேர்தல் நடத்துவதற்குரிய ஒரு சூழலை அரசு நடத்தி காட்டும்.
தமிழக உள்ளாட்சி தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நேற்று நிறைவடைந்த நிலையில் இன்று மனுக்கள் பரிசீலனை நடைபெற்று வந்தது. உயர்நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பை எதிர்த்து அரசு தரப்பு மேல் முறையீடு செய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது.
முரளிதரன் வழங்கிய குறிப்பது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இனி இலங்கை கண்ணோட்டம். அண்மையில் வடமாகாண முதலமைச்சர் விக்னேஸ்வரன் தெரிவித்த கருத்துக்கள் அரசியல் சாசனத்தை மீறியுள்ளதாக கூட்டு எதிர்க்கட்சிகள் தெரிவித்த குற்றச்சாட்டுகளை அரசு தரப்பு இன்று நாடாளுமன்றத்தில் மறுத்துள்ளது. இதுகுறித்த செய்திகளை வழங்குகிறார் நமது கொழும்பு செய்தியாளர் கே எஸ் உதயகுமார்.
அண்மையில் வடமாகாண முதலமைச்சர் விக்னேஸ்வரன் தெரிவித்த கருத்துக்களின் மூலம் அரசியல் சாசனம் மீறப்படுவதாக கூட்டு எதிர்க்கட்சி இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்த குற்றச்சாட்டுகளை அரசு தரப்பு ஏற்றுக்கொள்ள மறுப்பு தெரிவித்தது. இன்று நாடாளுமன்றம் கூடியபோது கருத்து தெரிவித்த கூட்டு எதிர்க்கட்சியின் உறுப்பினர் தினேஷ் குணவர்தன, வடமாகாண முதலமைச்சர் விக்னேஸ்வரன் வடமாகாணத்துக்குள் புதிதாக புத்த விஹாரைகள் அமைக்கப்படக்கூடாதென்றும் தற்போது இருக்கின்ற புத்த சிலைகள் நீக்கப்பட வேண்டுமென்றும் கூறியுள்ளதாக குற்றம் சாட்டினார். இனவாதத்தை தூண்ட அவர் முயற்சித்துள்ளதாக தினேஷ் குணவர்தன தெரிவித்தார். இலங்கை அரசியல் சாசனத்தின்படி புத்த மதத்தை பாதுகாக்க அரசாங்கம் கடமைப்பட்டுள்ளதாக தெரிவித்த தினேஷ் குணவர்தன, வடமாகாண முதலமைச்சர் தெரிவித்துள்ள கருத்துக்களின் மூலம் அரசியல் சாசனம் மீறப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த ஆளும் கட்சியின் அமைப்பாளரும் அமைச்சருமான லக்ஷ்மண் கிரியல்ல இந்த கருத்துக்களை வடமாகாண முதலமைச்சர் நிராகரித்துள்ளதாக தெரிவித்தார். எனவே இதுகுறித்து மேலும் விவாதிப்பதில் எந்தவிதமான பயனும் இல்லை என்று தெரிவித்த அமைச்சர் கிரியல்ல, இனவாதத்தை தூண்ட கூட்டு எதிர்க்கட்சி முயற்சித்து வருவதாக குற்றம் சாட்டினார். அப்போது கருத்துக்களை தெரிவித்த சபாநாயகர் கரு ஜயசூரிய, இதுகுறித்து பிரதமர் விக்ரமசிங்க எதிர்காலத்தில் விரிவான பதிலொன்றை வழங்குவார் என்று சபைக்கு அறிவித்தார்.
உதயகுமார் வழங்கிய குறிப்பது. மலையக பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள உயர்வு போராட்டம் 2வது வாரமாக தொடரும் நிலையில் தோட்ட தொழிலாளர் சம்மேளனத்திற்கும் தொழிற்சங்கங்களுக்கும் இடையே இன்று பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இதுகுறித்த செய்திகளை வழங்குகிறார் நமது மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார்.
பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள அதிகரிப்பு தொடர்பாக இன்று இடம்பெற்ற 10வது சுற்று பேச்சுவார்த்தையிலும் எவ்வித இணக்கப்பாடும் எட்டப்படவில்லை. ₹730 சம்பள அதிகரிப்பை வழங்க தோட்ட உரிமையாளர்கள் சம்மேளனம் முன்வந்ததாக கூறப்படுகின்றது. அவர்களால் முன்வைக்கப்பட்ட நிபந்தனைகள் காரணமாக தொழிற்சங்கங்கள் அதனை ஏற்கவில்லை என்கின்றார் பெருந்தோட்ட தொழிற்சங்க கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் எஸ் ராமநாதன்.
அப்படியே அவங்க தர்றதா இருந்தாலும் கூட அவங்க சொன்னாங்க, திங்கள் செவ்வாய் புதன்கிழமைகள்ல மாத்திரம் இந்த 730 நாங்க தர யோசிக்கலாம். ஏனைய நாட்களுக்கு ஆட்கள் எடுக்கிற கொழுந்து கிலோ அடிப்படையில அவங்களுக்கு சம்பளம் வழங்கப்படும் சொல்லி ஒரு கருத்தை அவங்க முன்வைத்து அதிலேயே அவங்க நிச்சயம் வலியுறுத்தி கொண்டிருந்தாங்க. அதன்படித்தான் செய்ய வேணும்னு அந்த கருத்தை நாங்க ஏற்றுக்கொள்ளல. சில நேரத்துக்கு 730 நாங்க ஏற்றுக்கொள்றதா இருந்தாலும் கூட நாங்க பிடிவாதமா நின்று என்னன்னு சொல்லி சொன்னா இது ஒரு கிளை நிலைமையில ஆறு நாள் வேலை கொடுத்தா ஆறு நாளைக்கும் இந்த 730 ரூபா அடிப்படையில கட்டாயம் கொடுக்கத்தான் வேணும், அப்படி இல்லாம நாங்க ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லி நாங்க விவாதிச்சோம். அதுக்கு பிறகு மினிஸ்டர்மார்கள் சொல்லியிருக்காங்க, முதலாளிமார் சம்மேளனத்தினுடைய செயலர் நாயத்துக்கு சொல்லியிருக்காங்க, இந்த பிரச்சனையை முடிக்கிற மாதிரி ஒரு பதில் வந்து நாளைக்கு மினிஸ்ட்ரியில சொல்லணும்னு சொல்லி அவங்க அழுத்தம் கொடுத்தா அனுப்பியிருக்காங்க
என்றார் எஸ் ராமநாதன்.
வழங்கிய குறிப்புடன் இன்றைய தமிழோசை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.